hallelujah, 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 hallelujah. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1-8 வரை. இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடிரு, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லி கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பதேன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர்.
இது ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பலிபீடத்தின் முன்பாக நீங்கள் கூடி அமர்ந்து ஜெபிப்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். ஆண்டவருடைய அந்த இரக்கம் நம்மை மூடுகிற நேரம் இந்த திருப்பலி நேரம். ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவர் மிகப்பெரிய அதிசயத்தை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். பல இடத்துல நான் வந்து நாங்கள் ஜெபம் நடத்துகிற போது இந்த திருப்பலி அதை தொடர்ந்தாப்பில் அதுக்கு அடுத்து நாங்கள் என்ன செய்வோன்னா நற்கருணை ஆராதனை வைப்போம். ஆண்டவர் இந்த ஆர்டரை தான் எங்களுக்கு கொடுப்பார். சில நேரத்தில் சொல்லுவாங்க நற்கருணை பூசை முடிஞ்ச வேறுபாடு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்வாங்க. ஆனால் நாங்கள் பல இடத்துல திருப்பலிக்கு பிறகு இந்த ஆராதனை நடத்தி ஜபிக்கிற போது சில வல்லமைகளை நாங்கள் பார்க்க முடிஞ்சது. அந்த நேரத்தில் தான் டெலிவரன்ஸ் என்று சொல்லக்கூடிய விடுதலை கிடைக்கும். நிறைய பேர் விடுதலை அடைவாங்க. இதில் என்ன ஒரு ப்ளஸ் நான் பார்க்குறேன்னா, எல்லாருக்கிட்டையும் இயேசு ஆண்டவர் இருப்பார். எல்லாரும் நன்மை வாங்கியிருப்பாங்க. எல்லாரும் அந்த திருப்பலியில் பங்கெடுத்து அதற்கு பிறகு நற்கருணை ஆண்டவரை எழுந்தேற்றம் செய்து, இங்கே எழுந்தேற்றம் செய்திருக்கிறவர் தான் நம்முடைய இதயத்திலும் இருக்கிறார், ஆகவே வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து துதிப்போம் என்று சொல்லி நம்ம துதிக்கிற போது அந்த மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய விடுதலை, பெரிய மகிழ்ச்சி, இப்படியெல்லாம் அவங்க அந்த இடத்துல ஒரு வல்லமை கிடைப்பதை நாங்கள் பார்த்து மகிழ்ந்திருக்கிறோம், ஆச்சரியப்பட்டிருக்கிறோம். அப்போ எனக்குள்ளே ஒரு கேள்வி ஒன்று எழுந்து கொண்டே இருந்தது. என்ன கேள்வி அப்படின்னா, நற்கருணை வைக்கிற நேரத்தில், நற்கருணை வைத்து நம்ம ஜபிக்கிற நேரத்தில் பலர் என்ன செய்வாங்க, கீழே விழுவாங்க, கத்துவாங்க. சில பேர் தீ ஆவிகள் ஏதாவது தொழுந்தரவுகள் இருந்ததுன்னா அது சத்தம் போடுவாங்க, ஓடுவாங்க, குதிப்பாங்க, எல்லாம் நடக்கும். அந்த டெலிவரன்ஸ் சமயத்தில் அப்படியெல்லாம் நடக்கும். அப்போ எனக்குள்ளே ஒரு எழுந்த ஒரு கேள்வி என்னென்னா, அங்கேயும் நற்கருணை தான் இருக்குது, பூசையிலையும் நற்கருணை தான் வச்சுருக்குறோம், ஏன் பூசையில் நற்கருணை வைக்கிற போது அவங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை? அந்த நபர்கள் எல்லாம் வந்து நற்கருணையை வாங்கினாங்க, அப்போ அவங்களுக்கு ஒன்றுமே நடக்கவே இல்லை. அவங்க நார்மல் பர்சனாக வந்தாங்க, வாங்கினாங்க, போனாங்க. ஏன் அவங்களுக்கு அது அந்த வெளிப்பாடு கிடைக்கல அப்படின்னு நான் மனசில் குழம்பி போன நேரங்கள் உண்டு. அதற்காக ஒரு முறை ஆண்டவர்கிட்ட நான் மன்றாடி ஜபித்தேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன். சந்தேகம் வரும்போது அவர்கிட்ட தான் கேட்குறது. நான் இதெல்லாம் மனிதர்களால் தீர்த்து வைக்க முடியாத சந்தேகம். அப்போ இந்த மனசில் இந்த குழப்பம் வந்த உடனேயே அவர் எனக்கு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தபோது விடை சொல்கிறார். மாஸ் இஸ் அன் ஆர்டர் அப்படிங்கிறார். மாஸ் இஸ் அன் ஆர்டர். திருச்சபையில் இந்த திருப்பலிங்கிறது ஒரு ஆர்டர் பாருங்களேன். வேறு சபைகளெல்லாம் இந்த பலி பூசை மாறுபடும், அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏற்றது போல் வழிபாடுகளை அவங்க என்ன செய்வாங்க, மாற்றி அமைத்து கொள்வாங்க. ஆனால் சில ஒழுங்குமுறைக்கு உட்பட்ட திருச்சபைகளில் பார்த்திங்கன்னா அங்கே என்ன வாசிக்கணுங்கிறத இருக்குது, அதை தான் நாங்கள் வாசிக்கணும். எந்த இப்போ எந்த நேரம் பிதாசன் போடணும், எந்த நேரம் கை நீட்டணும், இட்ஸ் அன் ஆர்டர். ஆண்டவர் சொல்கிறாரு, நானும் அந்த ஆர்டருக்குள்ளே இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஐ ஃபாலோ த ஆர்டர் அப்படிங்கிறார். நான் ஒருவேளை ஆவிக்குரிய அந்த விடுதலையை நாங்கள் அனுப்பினோம் அப்படின்னா அந்த விடுதலை அந்த பிள்ளைகளை தொடும்போது அவங்க என்ன செய்வாங்க, இந்த மாதிரி தான் சத்தம் போட்டு அந்த திருப்பலியினுடைய அபிஷேகத்தை அவங்க என்ன செஞ்சுருவாங்க, டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. அதனால் கடவுளுடைய ஆவியானவர் கூட செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி அந்த இடத்துல அவர் அந்த கட்டுப்பாட்டின் ஆவியானவர், அந்த கட்டுப்பாட்டின் ஆவியானவர் அவர்கிட்ட அந்த கட்டுப்பாடு இருக்கணுமே, இருந்தால் தானே அவரை கட்டுப்பாட்டின் ஆவியானவர்னு நம்ம சொல்ல முடியும். இஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் ஸ்பிரிட் தட் கண்ட்ரோல்ஸ். அப்போ பாருங்கள், அந்த சூழலை அவர் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கார். அந்த நேரம் எந்த ஆவிக்குரிய செயல்பாட்டையும் அவர் கட்டவிழ்த்து விட மாட்டார். எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க அந்த திருப்பலி முடிகிற வரைக்கும். இப்போ எதற்காக இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த நேரத்தில் கடவுளே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து நிற்கிறார், அவருடைய ஆர்டரை அவர் ஃபாலோ பண்ணுறார். அப்போ திருப்பலிக்குள்ளே பங்கெடுக்கிற நாம் எப்படி ஆர்டரை ஃபாலோ பண்ணணும், வழிபாட்டு முறைகள்னு நமக்கு வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் கரெக்டாக. மெழுகுதிரி இருக்கணும், ஒரு சிலுவை இருக்கணும், பூசை பாத்திரங்கள் இப்படி தான் இருக்கணும், என்ன வாசிக்கணும், எந்த ஜெபம் நாங்கள் வாசிக்கணும், இந்த வாரத்திற்கான ஒழுங்குமுறைக்கான அந்த மன்றாட்டுகள் எது, இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஃபீஸ்டாக அதுக்கு தனியாக இருக்கும். பாருங்கள், எவ்ரி திங் இஸ் வெல் பிளான்டு. இதை நீங்கள் இங்கே பூசை பார்த்தீங்கனாலும் அப்படி தான், நீங்கள் வெளியில் போய் எங்கே பூசை பார்த்தாலும் அப்படி தான். சில பேர் வெளி தேசத்தில் இருக்கிற நீங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்கு பூசையில் ஒன்றும் புரியல, அதனால் நாங்கள் பலனை முழுமையாக அனுபவிக்க முடியலன்னு. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பூசை இருந்தால் ஓகே, பூசை இல்லை அப்படின்னா ஆலயத்தில் போய் நீங்கள் பூசை பார்க்கும்போது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறது முழுமையான ஒரு அவசியமாக இல்லை. புரிஞ்சால் நல்லது, அது இல்லைன்னு தேவையில்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு புரியாத இடத்துல ஒரு மகன் இருக்கிறீங்க, ஒரு மகள் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் போய் அந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டில் நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி உங்களை படைத்தாலே போதும், அங்கே என்ன நடக்குதோ அங்கே உனக்கு புரியலனாலும் பரவாயில்ல, யூ ஆர் இன் த ஆர்டர். வென் யூ ப்ரெசன்ட் யுவர் செல்ஃப் இன் த ஆர்டர், யூ ஆர் கிவன் ஆல் த கிரேசஸ் ஆண்டவர் அருள் ஆவிக்குரிய அருள் வரங்களை அந்த நேரத்தில் பொழிந்து கொண்டே இருப்பார். அவர் அவ்வளவு இரக்கம் நிறைந்தவர். அதனால தான் இந்த திருப்பலியில் நிறைய பேர் என்ன நடக்குது, ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லாமல் இல்லை, எல்லாம் அமைதியாய் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த பூசை பலியினுடைய அபிஷேகத்தை விட்டு வெளியில் போயிடாதீங்க. கோயிலில் இடம் இருந்ததுன்னா ஓடி வந்து உள்ளே உட்காந்திக்கங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கேன் ஃபாதர், என்னால் கீழே உட்கார முடியாது ஃபாதர் அப்படின்வாங்க. கீழே உட்கார முடியாதுன்னு தெரியும்ல, அப்போ வேஷ்டி கட்டிடுவா, அல்லது கீழே உட்கார்றது மாதிரியான உடை அழிந்துட்டுவாங்க. அப்போ கீழே தரையில் நம்ம கால்களை மடக்கி உட்காரணுமா, தாராளமாக வந்து உட்காருங்க. ஆண்டவருடைய இல்லத்தில் நம்ம முன்னாடி வந்து உட்காரணும். நிறைய ஆலயத்தில் பார்ப்போம், கோயில் முன்னாடி பூரா காலியாக இருக்கும், எல்லாம் பின்னாடி உட்காருவாங்க. ஒரு ஆலயத்துக்கு நான் போயிருக்கிறேன், அங்கே கோயில் உள்ளே யாருமே இல்லை, ஒரு நாலஞ்சு பேர் தான் உட்காந்துருக்காங்க. கோயிலுக்கு வெளியே எல்லோரும் உட்காந்துருக்காங்க, ஒரு 100 பேருக்கு மேலே கோயிலுக்கு வெளியே உட்காந்துருந்தாங்க. நான் கேட்டேன், நீங்களாம் கோயிலுக்கு வந்தீங்களா இல்லை கோயிலில் சும்மா பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேட்டேன். எல்லாம் வெளியில் உட்காந்துருக்காங்க. நான் கேட்குறேன் மைக்கில், இப்போ நான் சொன்னேன், ஒன்று நீங்கள் உள்ளே வாங்க, இல்லைன்னா நான் வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு. ஏன்னா மக்கள் இருக்கிற இடத்துல தான் நம்ம பூசை வைக்கணும். அப்போ பாருங்களேன், இன்றைக்கி நிறைய பேர் அது உணர முடியாத நிலையில் அவங்க அப்படி போகிறது. அப்போ இன்றைக்கி ஒரு அருமையான இந்த திருப்பலிக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, கடவுள் தன்னுடைய பேரிறக்கத்தால் நம்மை மூடிக்கொண்டே இருக்கிறார். அப்போ இன்றைக்கி நற்செய்தியில் பாருங்கள், ஆண்டவருடைய அந்த வருகையை பார்த்துட்டு இயேசு படகேறி கரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அவர் இங்கிட்டு தான் வராருன்னு தெரிஞ்ச உடனேயும் அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இப்போ பாருங்கள், 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்துட்டான். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு, அப்படி தான் எழுதியிருக்கு. அந்த முடக்கு அந்த தூக்கிட்டு வந்தவர்களுடைய நம்பிக்கை, முடக்குவாதமற்றவர் கேட்டிருப்பார், அவர் பயனாளி, அவர் தான் வந்து நோயாளின்னு வச்சுக்கலாமே. ஆனால் அவரை அவர் உற்று பார்க்கல. அந்த அந்த முடக்கு அந்த தூக்கிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அவர்களுடைய நம்பிக்கையை முன்னிட்டு அவர் என்ன செய்கிறாரு, முடக்குவாதமற்றவரிடம் சொல்கிறாரு, மகனே துணிவோடு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அவன் என்ன பாவம் பண்ணுனா, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான், ஆண்டவர் எதையுமே கேட்கல பாருங்களேன், எதையுமே கேட்கல, அதை தெரிஞ்சிக்கவும் விரும்பலை. ஒருவேளை அவருக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்குமா, ஏன்னா சொந்த நகருக்கு தானே வந்திருக்காரு, அவனை பற்றி எல்லாம் தெரிஞ்சு கூட இருக்கலாம் இயேசுக்கு, இவன் யார், எப்பேற்பட்டவன், எந்த கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்தவன். அவர் எதையும் பார்க்கலை, அவளுடைய நம்பிக்கையை பார்த்தாரு. அவர் என்ன செய்துட்டாரு, இறங்கிட்டார், மகனை துணிவோடு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அப்போ அவங்க பரிசேயர்கள் அங்கே நின்று மறைநூல் அறிஞர்கள் மனசில் யோசிக்கிறத அவர் கேட்டுட்டு அவர்களை எதிர்கொண்டு நிற்கிறார். என்ன சொல்கிறாரு, பைபிளில் நம்ம வாசித்தோம், எது பெருசு, எது பெருசு கேட்குறாரு. அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் தீயென சிந்திப்பது ஏன், பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா, எது எளிது? ரெண்டுமே கஷ்டம். ஒரு முடக்குவாதமற்றவனை பார்த்து எழுந்து நடப்பான்னா அவன் நடக்கணும், அவங்களால சொல்ல முடியல, அது ஈஸியா, இல்லை உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறது ஈஸியா, எது எது எளிது? ரெண்டுமே கடினமான ஒரு காரியம். அதில் ஆண்டவர் எதை உயர்வாக இங்கே பார்க்குறாருன்னா, எழுந்து நட என்பது எளிதான காரியம் அவருடைய பார்வையில், பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அப்படிங்கிறது கடினமான காரியம், அதை நான் செய்வேன் அப்படின்னு இயேசுசாமி செய்து காட்டுறார். பாவங்களை மன்னிக்கிறாரு, அதனால் அவனுக்கு கிடைக்கிற விடுதலையை பார்த்தீங்களா, அவன் எழுந்து நடக்கிறான். இன்றைக்கி இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இயேசுசாமி இரக்கத்தோடு நிற்கிறாரு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம கோயிலுக்கு போகிறோம் வரோம், ஆனால் இயேசு என் பாவங்களை மன்னித்து விட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வரணுங்க. அதனால தான் நான் நேற்றைய தினம் திருப்பள்ளியில் கூட நம்ம பார்த்தோம், இயேசு சுவாமி இந்த பாவங்களை கழுவுறதுக்கு என்ன வழிமுறைகளை இந்த திருவாவையில் ஏற்படுத்தி வச்சுருக்காரு. ஏற்கனவே ஒருத்தருடைய கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லியிருக்கிறேன், இந்த திரு அவை எதற்காக, கத்தோலிக்க திரு அவையை நான் விசுவசிக்கிறேன், இந்த திரு அவைக்குள்ளே தாங்க எல்லா நுவான்ஸ் இருக்குது, எல்லா பொக்கிஷமும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த திரு அவைக்கு வெளியில் போய் நின்னீங்கன்னா அது இருக்காது. நான் ஒரு குருவானவர், நீங்கள் வருவீங்க, குருவானவர் ஒரு பங்கில் வந்து மக்கள் வந்து கேட்பாங்க, எங்களுக்கு திருப்பள்ளி வேணும் ஃபாதர், இல்லை எங்களுக்கு நன்மை வேணும், நாங்கள் உடனே கேட்போம், நீ ஞானஸ்தானம் வாங்கியிருக்கிறியா அப்படின்னா என்ன அர்த்தம், ஆர் யூ இன்சைடு த சர்ச். அப்போ நீ இன்சைடு த சர்ச்சில் இருந்தீங்கன்னா உனக்கு அந்த பலனை நாங்கள் எந்த கேள்வியும் கேட்பாடு இல்லாமல் நாங்கள் கொடுப்போம், எங்களுக்கு அதுக்கு மேலே கேட்க தேவையில்லை, ஏன்னா யூ ஆர் இன்சைடு த சர்ச். அப்போ இந்த திரு அவையினுடைய ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, அதற்குள்ளே எந்தெந்த பிள்ளைகள் நிற்கிறாங்களோ அவங்க எல்லா ஐஸ்வர்யங்களையும் இந்த திரு அவை கொடுக்குற ஆசீர்வாதங்களை சுவைப்பதற்கு தகுதி உள்ளவர்கள். அதனால தான் சொல்கிறோம், இந்த திரு அவையை நீங்கள் விசுவசிச்சிங்கன்னா இந்த திரு அவை உங்களுக்கு கொடுக்குற அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் அளவில் அடங்காதவை. அதனால் இந்த திரு அவையினுடைய அற்புதம் எதுக்குள்ளே இருக்குது, அது உள்ளே இருக்கிற ஒரு ஒரே ஒரு அற்புதத்தை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். நேற்றைய தினம் திருப்பள்ளியில் நான் பேசினேன், பாவ சங்கீர்த்தனம், பாவ அறிக்கை செய்கிறது, கன்ஃபஷன் என்று சொல்கிறோமே அந்த ஒரு அடையாளம், அதை ஏற்கனவே பேசிட்டோம். இப்போ இந்த கன்ஃபஷனுக்குள்ளே யார் இருந்து செயல்படுறாங்க, இட் இஸ் நாட் அ ஃபார்முலா. ஒரு ஃபார்முலா நம்ம ஃபாலோ பண்ணுறோம், மனுஷனாகப்பட்ட நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அந்த ஃபார்முலாவை தாண்டி வேலை செய்கிறது யாருன்னா நம்ம இயேசு ஆண்டவர். அந்த கன்ஃபஷனில், அந்த ஒப்புரவு அருட்சாதனத்தில் குருவானவர் உட்கார்ந்துருக்கல, உன் தேவன் உட்கார்ந்துருக்கிறாரு, உன் தேவன் உனக்காக காத்திருக்கிற தேவன், நற்கருணையில் எப்படி அவர் உடலோடும் இரத்தத்தோடும் இறங்கி வராரோ அதே போல் உன்னை மன்னிக்கிற தேவனா அவர் அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. தேவ பிள்ளைகளே, இதை நீங்கள் நிறைய நேரம் நீங்கள் அனுபவிக்க முடியும். யாரெல்லாம் உண்மையாக போய் அந்த கன்ஃபஷனில் போயிட்டு நீங்கள் உங்கள் பாவத்தெல்லாம் சொல்லிவிட்டு எந்திரிச்சு பாருங்களேன், அதுக்கப்புறம் மனசு லேசாக இருக்கும், உள்ளம் அப்படியே சிறகடித்து பறக்கும், அதில் ஒரு உண்மையான ஒரு அபிஷேகத்தை நீங்கள் பார்க்க முடியும். நிறைய காரியங்கள் தடைபட்டு கிடக்கும், அந்த தடைபட்டு கிடக்கிற காரியங்களுக்கு ஒரு விடுதலை வாய்க்காலை நம்ம ஏற்படுத்தணும்னா முதல்ல என்ன செய்கிறோன்னா அந்த பாவ அறிக்கை செய்ய சொல்வோம். ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அவங்க குடும்பத்தில் திருமணத்தில் ஒரு தடை பிளவு, அப்போது அவங்க என்கிட்ட வராங்க, நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறேன், முதல்ல போய் ஒரு பாவ சங்கீர்த்தனை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். அவங்களுக்கு என் மேல் கோபம் வருகிறது, ஏன்னா நம்ம போயிருக்கிற பிரச்சனை பிள்ளையோடைய அந்த திருமண தடை ஏற்பட்டதுனால அதை எப்படியாவது இந்த சாமியார் சேர்த்து வைப்பார் அப்படின்னு நம்ம போகிறோம். ஆனால் இந்த சாமியார் நம்மளை போய் பாவ சங்கீர்த்தனை செய்ய சொல்கிறாரு, அப்படின்னா இவர் என்ன சொல்கிறாரு, நம்மளை நீ பெரிய பாவியா இருக்க, உன்னோட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. பாருங்க, பாவம் இருக்கிற இடத்துல கடவுள் என்ன செய்ய முடியாது, தொடர்பு கொள்ள முடியாது. அதனால தான் நம்ம அவ்வப்பொழுது நம்மை வந்து சுத்திகரித்து கொள்ள சொல்கிறோம். அப்போ கடவுள் அந்த பாவ மன்னிப்பினுடைய அதிசயத்தில் நம்ம என்ன செய்கிறாரு, நம்மளை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அவருடைய உடனிருப்பை. பாட்டெல்லாம் பாடுறோம், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு அழைக்கிறார், இன்று அழைக்கிறார், இயேசு உனக்காகவே இரத்தம் சிந்திவிட்டார். தேவப்பிள்ளைகளே, இதைத்தான் இன்றைய நாளில் ஆண்டவர் தன்னுடைய இந்த வார்த்தைகளில் அழுத்தமாக சொல்கிறார். எது எளிது, பாவத்தை மன்னிக்கிறதா, இந்த முடக்குவாதமற்றவனை எழுந்து நடன்னு சொல்கிறதா? அவங்க முழிக்கிறாங்க, சொல்கிறார் எழுந்து நடப்பாங்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அந்த பாவங்களை மன்னிக்கிற வல்லமையோடு அவர் இறங்கினதுனால இது அவருக்கு எளிதாய் ஆனது. அதே போல தான் இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம முடங்கி போய் கிடப்போம். நம்மளை வீடுகள் முடங்கி போய் கிடக்குது, வீடுகளுக்குள்ள அசம்பாவிதங்கள், வீடுகளுக்குள்ளே சில சங்கடமான செயல்கள், சாவுகள், தீமையின் அதிகாரங்கள், பிசாசின் சஞ்சரங்கள், இதெல்லாம் நடக்குது. காரணம் என்னென்னா, நாம் நம்ம பாவத்தை இயேசு மன்னிக்கிறார் என்கிற உறுதியை ஏற்றுக்கொள்ளாத போது, நம்பாத போது. உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. அந்த நம்பிக்கை தான் ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துகிறார், என் பாவங்களை மன்னிக்கிறார் என்கிற உறுதியை கொடுக்குது. பாருங்கள், இப்போ இந்த கான்செப்ட் ஆஃப் பிளஸ் இது கன்ஃபெஷன், இந்த ஒரு 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 கருப்பொருள் வேறு எங்கேயுமே கிடையாது. கத்தோலிக்க திருச்சபையில் தான் இந்த இது கான்ஸ்டன்ட் ஒரு மேட்டரை நம்ம பார்க்க முடியும், மன்னிப்புக்கான ஒரு தளத்தை பார்க்க முடியும். ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, மற்ற மதத்தை சார்ந்தவங்க, உங்களுக்கு என்ன கவலையே இல்லைங்க, நீங்கள் பாவம் மன்னிப்புட்டு போய் பாவசங்கீதனை செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படி சொல்லுவாங்க. அது இன்வாலிட். பாவசங்கீதனை இருக்குது, அதனால் நான் பாவம் செய்வேன், போய் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு நீ நினச்சி பிளான் பண்ணி செய்கிறீன்னா, அது ஆண்டவருக்கு தெரியும், உன் பாவங்கள் மன்னிக்கப்படாது. உண்மையான ஒரு மன வருத்தம், உண்மையான ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஆக்சிடெண்ட்டாக பாவம் செஞ்சிட்டோம், மீண்டும் ஆண்டவர்கிட்ட ஓடிப்போ, ஆண்டவர் உன்னை சுகப்படுத்துவார். பிளான் பண்ணி செய்கிறதில்ல இது. ஆண்டவர் அதுக்காக இந்த திட்டத்தை வைக்கலை. தேவப்பிள்ளைகளே, இந்த கான்செப்ட் ஆஃப் கன்ஃபெஷன், இந்த மன்னிப்பினுடைய அந்த தளத்தை பாருங்களேன். இது வந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வர ஒரு கான்செப்ட், திடீர்னு உள்ளே வரல. விடுதலை பயண நூலில் 29:36 நம்ம பார்க்குறோம், பாவ கழுவாய்க்கென்று ஒவ்வொரு நாளும் நீ ஒரு காளையை பாவம் போக்கும் பலியாக ஒப்புக்கொடு, இவ்வாறு பாவ கழுவாய் செய்து பலிபீடத்தை தூய்மைப்படுத்துவாய், அதனை அர்ப்பணிப்பதற்காக திருப்பொழிவு செய்வாய். இந்த வந்து பழைய ஏற்பாட்டில் இருந்த கான்செப்ட். பாருங்கள், பாவ கழுவாய்க்கென்று ஒவ்வொரு நாளும் நீ ஒரு காளையை பாவம் போக்கும் பலியாக ஒப்புக்கொடு. மாதத்துக்கு ஒரு தடவை ஒப்புக்கொடு இல்லையே, வாரத்திற்கு ஒரு தடவை ஒப்புக்கொடு, ஒவ்வொரு நாளும் ஒரு காலன்னா எங்கே போகிறதுங்க? ஆனால் வார்த்தை அப்படி தான் இருக்குது, ஒவ்வொரு நாளும் ஒரு காளையை நீ ஒப்புக் கொடுக்கணும். இப்போ தெரியுதா ஒவ்வொரு நாளும் ஏன் பலி ஒப்புக் கொடுக்குறோம் அப்படின்னு? தேவப்பிள்ளைகளே, ஆண்டவருடைய அந்த அடையாளம் அப்படியே ஃபார்மேட் ஆகி வருது. ஆரம்பித்த நிலை வேறு ஒன்று, விலங்குகளுடைய இரத்தம். அதற்கு பிறகு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், விலங்குகளின் இரத்தம் இந்த மன்னிப்புக்கான முழுமையாக மாற முடியாது. அப்போ ஆண்டவர் வேறு விதமான ஒரு திட்டத்தை உள்ளே வைக்கிறார். பாருங்கள், இந்த பாவ மன்னிப்பால் என்ன கிடைக்குது? வேதம் சொல்லுகிறது, பாவ மன்னிப்பு வாங்கணும்னு சொல்கிறோமே, இந்த பாவ மன்னிப்பு கிடைச்சா என்ன கிடைக்க போகுது எனக்கு? லூக்கா நற்செய்தி 1:77 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை. மீட்புங்கிறது அதுதாங்க. பாவம் இல்லாமல் நீ பாவத்திலிருந்து மன்னிப்பை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னா, நீ இறந்து உன் ஆத்மா வெளியில் போகிற போது உங்கள் ஆத்மாவை வானத்துதர்கள் ஆண்டவர்கிட்ட தூக்கிக்கிட்டு ஓடுவாங்க. நீ பாவ மன்னிப்பையே வெறுத்துட்டு நான் அந்த பக்கமே போக மாட்டேன், எனக்கு இந்த பாவ மன்னிப்பை பற்றியெல்லாம் பிரச்சனை கிடையாது, நான் நேராக சொல்லிப்பேன் ஆண்டவர்கிட்ட அப்படின்னு நம்மை நாம் ஏமாற்றி கொண்டு இருந்தோம்னா, உன் ஆத்மா வெளியில் போகும்போது பாவ மன்னிப்பு, அந்த பாவ அறிக்கை செய்யாத ஆத்மாக்கள் என்ன செய்யும்னா, பிசாசனுடைய கரத்திலே அது போய் கிடக்கும். ஏன்னா ஆண்டவர் எல்லா அடையாளத்தையும் காட்டிட்டார், கண்ணுக்கு முன்னாடி காட்டிகிட்டு இருக்கிறார். இதெல்லாம் பார்த்தும் அறிவால் நம்மளால் புரிய முடியல. ஏன்னா தாழ்ச்சி இல்லை. நான் ஒரு குருவானவர், நான் 1000 பேர்த்துக்கு நான் மன்னிப்பு கொடுக்குறேன், ஆனால் என் பாவம் என்று வருகிற போது நான் என்ன செய்யணும்? நான் இன்னொரு குருவானவர்கிட்ட போய் நான் மண்டி போடணும், முழங்கால் போட்டு சொல்லணும், ஒரு முறை நான் ஒரு இடத்துல ஒரு தியான இல்லத்துக்கு ஒரு தியானம் கொடுக்க போயிருந்தேன். தியான உரை கொடுக்க ஒரு பெரிய இடம், அந்த இடம் அந்த பெரிய ஒரு என்னது பிரசித்தி பெற்ற ஒரு இடம் அது. அங்கே போயிருந்தப்போ பாவசங்கீர்த்தனம் செய்யணும், நான் அதுக்கு முன்னாடி செய்யணும்னு ஒரு எண்ணம் மனசில். அப்போது நான் யார் பாவசங்கீர்த்தனம் கேட்பாங்கன்னு தெரியல. அப்போ அங்கே டேபிளில் உட்காந்துருக்கும் போது ரெண்டு மூணு குருக்கள் எல்லாம் வந்தாங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச குருவானவர் ஒருத்தர் இருந்தார். என்ன ஃபாதர் இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் பேசும்போது, கன்ஃபர்ஷன் கேட்கறதுக்காக கூப்பிட்ருக்காங்க, நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்க. அப்படின்னு நான் நினச்சேன், ஓகேன்ட்டு கன்ஃபர்ஷன் பண்ணுறதுக்காக இன்றைக்கி சாயந்தரம் நான் போனேன். அப்போ நான் நினச்சிக்கிட்டே போனேன், இந்த ஃபாதர் நம்ம தெரிஞ்ச சாமியார் உள்ளே உட்காந்துருக்கார், அவர்கிட்ட போகக்கூடாது. நம்ம எல்லாம் சாய்ஸ் சூஸ் பண்ணுவோம் இல்லையா, தெரிஞ்ச சாமியார்கிட்ட போகக்கூடாது. தெரியாத ஃபாதர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இங்கிலீஷில் இருப்பேன்னு சொன்னார், இவர் தமிழில் இருப்பேன்னு சொன்னார். நம்ம தெரிஞ்ச சாமியார் தமிழில் இருப்பார், தெரியாத சாமியார் இங்கிலீஷில் இருப்பார். அப்போ நம்ம இங்கிலீஷில் போய் ஆங்கிலத்தில் சொல்லிட்டு வந்துடுவோம், தெரியாத சாமியார் தானே அவர்கிட்ட கொஞ்சம் ஃபீல் ஃப்ரீயாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லி அது கதவெல்லாம் அடைக்கப்பட்டிருந்ததுங்க. போய் கதவை திறந்துட்டு உள்ளே போகிறேன், அந்த இங்கிலீஷில் இந்த தமிழ் ஃபாதர் உட்காந்துருக்கிறார், என்னோட தெரிஞ்ச ஃபாதர் அங்கே உட்காந்துருக்கார். உள்ளே போயாச்சு, ஓடியெல்லாம் திருப்பி வர முடியாது. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ உன்னை தாழ்த்து போ, முட்டி போடுங்க அப்படின்னார். முட்டி போட்டோம். பாருங்கள், 1000 பேருக்கு நம்ம அற்புதமான பாவசங்கீர்த்தனத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் இங்கே பாவத்தின் நிலை அறிக்கை செய்ய வேண்டும்னு வருகிற போது அங்கே தாழ்ச்சி தேவைங்க. இது ஒரு இந்த இதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு, இதுதான் அந்த பாவ கழுவாய்க்கான அந்த காலமாடு எப்படி பலிபீடத்தில் ஏற்றப்படுதோ அதே போல் நாமும் பலிபீடத்தில் ஏற்றப்படுறோம் பார்த்தீங்களா. அப்போ இந்த அமைப்பு ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல நான் உட்காந்துட்டு ஆண்டவரே என் பாவத்தை ஏற்றுக்கங்கப்பான்னா அதில் வலி இல்லை, வேதனை இல்லை, ஒன்றுமே இல்லை. பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். அப்போ அந்த திருமுழுக்கு வாங்க வந்தவங்கள்லாம் திருமுழுக்கு யோவான்ட என்ன சொல்லி வந்தாங்க, அவங்க பப்ளிக்காக கன்ஃபஸ் பண்ணாங்க, ஐ எம் அ சின்னர் அப்படின்னு. இறைவன் என்ன செய்கிறார், அப்படி அறிக்கை செய்கிறவங்கள மன்னிக்கிறாருங்க. மீக்கா 7:18 சொல்லுது, உமக்கு நிகரான இறைவன் யார், எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கிறீர். உமக்கு நிகரானவர் யார், அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திறார், ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். கடவுள் எவ்வளோ பெரிய நல்லவர் பாருங்கள், பேரன்பு கூறுவதில் இரக்கமுடையவராக இருக்கிறார். திருப்பாடல் 103:3 சொல்கிறது, உன் குற்றங்களையெல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை அவர் குணமாக்குகிறார். அதனால தான் நம்ம சொல்கிறோம், நம்முடைய மனசில் மனசளவில் நிறைய பேருக்கு நோய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. சில பேரில் மூளையில் பிரச்சனை, மனசில் பிரச்சனை, உடலில் பிரச்சனை. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசுவினுடைய அந்த மன்னிக்கிற மகிமையை தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கிற அந்த வல்லமை அது. இயேசுவுக்கு எங்கிருந்து வந்ததுன்னா மன்னிக்கிற வல்லமை தந்தையிடமிருந்து வந்தது. அந்த தந்தையிடமிருந்து கிடைத்த அபிஷேகத்தை அவர் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அப்போது நாம் என்ன செய்யணும்னா, இயேசு கிறிஸ்து வழியாக தந்தை இரக்கமுள்ளவராக இருக்கிறாரே, அந்த இரக்கத்துக்கு முன்பாக உன்னை நீ படைக்கணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். உன் நம்பிக்கையான ஜெபம் உன்னை மன்னிக்கும். நீங்கள் உண்மையாக கரமுயர்த்தி ஜெபித்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறாரு. யாக்கோபு 5:15 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் பொழுது நோயுற்றவர் குணமாவார், ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார், அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார். ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், அளவுக்கு மிகுதியான மன்னிப்பு ஆண்டவர் கொடுக்கிறார், நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு. நீ நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் மேலாக அவர் அன்பு கூறுவார். பாடல்கள்லாம் இருக்குது, நம்மளால் பாடுறோம், உணரணும். சீராக்கின் ஞானம் 18:12 சொல்லுது, அவர்களின் அழிவு இறங்கத்தக்கது என அவர் கண்டறிகிறார். அவருடைய அழிவு இறங்கத்தக்கது, அளவுக்கு மிகுதியாகவே அவர்களை மன்னிக்கிறார். ஆண்டவர் அளந்து பார்த்து மன்னிக்கிறவர் அல்ல, அவர் அளவை கடந்து மன்னிக்கிறவர். ஆகவே தான் இயேசுவினுடைய அந்த மீட்பினுடைய அடையாளம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, அதனுடைய அளவு கடந்த நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு. எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகம் 9:22 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த இரத்தம் சிந்துதலினுடைய மேன்மை. உண்மையில் திருச்சட்டத்தின்படி ஏறக்குறைய எல்லாமே இரத்தத்தினாலே தூய்மையாக்கப்படுகின்றன, இரத்தம் சிந்துதலின்றி பாவ மன்னிப்பு இல்லை. அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் தேவ பிள்ளைகளே, பாவ சங்கீர்த்தனத்தில் நீ என்ன செய்கிற, ரத்தம் சிந்துறீங்க. அங்கே போய் உன் பாவத்தை சொல்லுகிற போது நீ ரத்தம் சிந்துகிறாய். இயேசு சாமியினுடைய கல்வாரி பலியில் என்ன நடந்தது, ரத்தம் சிந்துகிற அந்த காரியம். அப்போ நீயும் இந்த இடத்துல ரத்தம் சிந்தி மன்னிப்பை கேட்கிற பொழுது நீ கல்வாரி மலையோடு இணைகிற, அங்கே உனக்கு மீட்பு கிடைக்கிறது. ஒன்று யோவான் 2:2 ஆண்டவர் சொல்கிறாரு, நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே, நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. யார் சொல்கிறா? யோவான். இயேசு அன்பு செய்த திருச்சீடர், அவர் திருத்தூதர், அன்பு செய்த அன்பு சீடர், இயேசுவின் அன்பு சீடர். சீடர்னு தன்னை அறிக்கை செய்துட்டாரு. அவர் இயேசுவை பக்கத்தில் பார்த்து அறிஞ்சு கொண்டவர் சொல்கிறாரு, பாவங்களுக்கு கழுவாய் அவரே, நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. இப்போ இந்த கழுவாயாக இருக்கிறவரை நம்ம தேடி போகிறதா, இல்லை ஒரு கழுதையும் ஒரு விலங்கையும் பிடிச்சி நம்ம பலி கொடுக்கிறதா? தேவ பிள்ளைகளே, அதனால தான் சொல்லுகிறோம், நீங்கள் உலக சார்ந்த நாட்டங்களை விட்டுவிட்டு, அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்கன்னு இல்லை, நீ உன் வேதம் என்ன சொல்கிறது, உன் ஆண்டவர் உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாரு, அதற்குள்ளே நீ எப்போ வரியோ அப்போ தான் முழுமை அடையுது நம்மளுடைய நம்பிக்கையினுடைய வாழ்க்கை முறை. ரோமையர் 3:25 ஆண்டவர் சொல்கிறாரு, இரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்திற்கு கழுவாயாகுமாறு. சும்மா வந்து ஒரு வார்த்தையில் மன்னிக்கலைங்க, இரத்தம் சிந்தி உலகத்தினுடைய மக்களுக்கு பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவே அவ்வாறு செய்தார். கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார். இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறையை அவர் காட்டினார். பிரைஸ் தி லார்ட். ஏற்புடையவராக்குகிற முறையை காட்டினார். இயேசு கிறிஸ்து ஒரு முறையை ஃபாலோ பண்ணினார். அதே மாதிரி ஒரு இடத்துல பாவ அறிக்கை ஆண்டவர் கொடுக்குறாருன்னா அதுக்கு ஒரு முறைமையை ஃபாலோ பண்ணுவார். எங்கே நடக்கணும், எப்படி நடக்கணும், அது எந்த இடத்துல எப்படி செய்யப்படணும், முறைமை உண்டு. முறைமையற்ற மன்னிப்பு தலங்கள் மன்னிக்கப்படுகிற தலங்கள் அல்ல. இந்த முறைமை இல்லாத ஒரு இடத்துல நம்ம போய் ஆண்டவர்கிட்ட நான் வீட்டில் உட்காந்து மன்னிப்பு கேட்டுருவேன், நான் ரோட்டில் ஒரு நின்றுக்கிட்டு மன்னிப்பு கேட்பேன், இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த முறைமையின்படி நிற்கிற போது ஆண்டவர் அந்த முறைமையை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றி மன்னிக்கிறார். எபிரேயர் 10:18 சொல்லுது, பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. ஒரு தடவை பாவத்துக்கு நீ போய் அறிக்கை செய்துட்டீங்க, இந்த பிசாசு நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான், நீ பாவம் செய்யலை, இப்போ இந்த இவ்வளோ பெரிய பாவம் நீ போய் சொன்ன, இந்த சாமியார் என்ன பண்ணினார், ஆண்டவர் ஒரு கண்ணை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணி தந்தை மகன் தூயாவின் பெயரால் நான் உன்னை மன்னிக்கிறேன் போயிட்டு வான்ட்டார். நமக்கு உடனே பாவம் மன்னிச்சிருச்சா? பாருங்கள், பிசாசு நம்மக்கிட்ட என்ன செய்வான், மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தினுடைய அழுத்தத்தை உன் இதயத்தில் வைப்பான். எத்தனை அந்த பாவம் சொல்லிட்டியா, இந்த பாவம் சொல்லிட்டியா? சில பேர் பாவ சங்கீதம் செய்யும் போது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இப்பொழுது சொன்ன பாவத்துக்காகவும் என் ஜீவிய காலத்தில் நான் செய்த பாவத்துக்காகவும் மன்னிப்பு கேட்குறேன்வாங்க. அந்த வார்த்தையினுடைய சொல்லாடல் தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா சற்று மாற்றிக்கொள்ளலாமே. என் ஜீவிய காலத்தில் நீ சொன்னப்பா செஞ்ச பாவத்தில் தான் நீ இந்த அறிக்கை செய்துட்டே இருக்கிறியே. ஒருவேளை நீ அறிக்கையே செய்யாத பிள்ளையாக இருந்தால் அதை சொல்லலாம். அப்போ ஜீவிய காலத்தில் நம்ம செய்த பாவத்தெல்லாம் என்னங்கிறத அறிந்து சொல்லணும். ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை சொல்லி எஸ்கேப் பண்ணக்கூடாது. ஆகவே இந்த தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். இயேசுவின் வருகை நமக்கு மன்னிப்புக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பைபிளில் சொல்லுது, மத்தேயு 1:21 இயேசு எதற்காக வந்தார், ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். Praise the Lord. The purpose of Jesus coming, basic purpose, பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக. அப்படி வந்தவர் நம்மளை சும்மா விட்டுடுவாரா? அப்படி வந்தவர் அந்த திட்டத்தை நிறைவேற்றாமல் சும்மா இருப்பாரா? யாரெல்லாம் அந்த மீட்பை நோக்கி தங்கள் பாவங்களை கழுவிக்கொள்ள ஓடுகிறார்களோ அவர்களுடைய உள்ள ஆவலை பார்த்து இயேசுசாமி தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால் அவங்கள மீட்டெடுத்து மன்னிக்கிறார். மீட்பின் அதிசயத்தை உன் கண்கள் காணும்படி செய்கிறார். திருத்தூதர் 2:38 சொல்லுது, பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூயாவியை கொடையாக பெறுவீர்கள். பாவ மன்னிப்பு, திருமுழுக்கு, தூயாவியின் கொடை, இதெல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிற லாஜிக். இதெல்லாம் ஒவ்வொரு தலங்கள் பாருங்களேன், ஒவ்வொரு முறைமை. இந்த நீ அந்தந்த முறைமையில் நின்னினா போதும், ஆண்டவர் உனக்குரிய அபிஷேகத்தை கொடுத்துட்டே இருப்பார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தூய பவுலடியாருக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். அவர் தமஸ்கு நோக்கி போய் கொண்டிருந்த பொழுது ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. 26:18 அக்ரிப்பா அரசனுக்கு முன்னாடி அவர் பேசும்போது சொல்வார், நீ அவர்களை, இயேசு எனக்கு என்ன கொடுத்தாருன்னு பவுலடியார் சொல்கிறார் அரசனுக்கு முன்னாடி, நீ அவர்களை இருளிலிருந்து ஒளிக்கும், யார மக்களை சாத்தானின் அதிகாரத்திலிருந்து கடவுளிடத்துக்கும் திரும்புமாறு அவர்கள் கண்களை திறக்க வேண்டும். இவ்வாறு அவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்கள். என்னிடம் நம்பிக்கை கொண்டு தங்களை தூயோராக்கி கொண்டவர்களோடு உரிமை பேறு அடைவார்கள். எந்த இடத்துல உரிமை பேறு கிடைக்குதுங்க? தங்களை யாரெல்லாம் தூய்மையாக்கி கொண்டு நிற்கிறாங்களோ அவங்களோட உனக்கு இடம் கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த ப்ராசஸ்க்குள்ளே போகணுங்க. ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், அங்கே ஒரு பண்ணை, மாட்டு பண்ணையில் என்ன செய்கிறாங்க, மாடுகளை ஓட்டி விடுறாங்க. அதுக்கிட்ட ஆயிரக்கணக்கான மாடு இருக்குது. அந்த மாடெல்லாம் குளிப்பாட்டுறாங்க, வாஷிங் நடக்குது, எல்லாம் டர்ட்டியாக இருக்குதுங்களா, அதனால வாஷிங் நடக்குது. ஒரு சின்ன பாதை இருக்குது, அதுக்குள்ளே மாடுலாம் ஓடிடுது. ஓடிச்சுன்னா அதுக்கு எங்கேயும் திரும்ப முடியாதுங்க. அது கட்டை அப்படி தான் அழகாக கட்டி வச்சுருக்காங்க. அதனால் மாடு இதுக்குன்னு ஓடுது. ஒரு இடத்துல போனோடனையும் ஒரு லாக் வருது, அந்த லாக்கில் தண்ணி அடிக்குது, புஷுன்னு அடிக்குது, மாடு எங்கேயும் திமிர முடியாது. உடனே ஒரு வாஷ் கொடுத்துட்டு அப்புறம் மாடு அங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க, ஓடுது. மனுஷனுக்கு அது மாதிரி ஒரு லாக் வைப்பாங்களான்னா இல்லைங்க. மனுஷனுக்கு அப்படியெல்லாம் வந்து ஒரு 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 வழியை வச்சு யாரும் நம்மளை என்ன செய்கிறதில்ல, அது உள்ளே போய் கண்டிப்பாக நீ போய் ஆகணும் இல்லை. ஆண்டவர் அந்த இலவசமாக கொடுக்கறத இலவசமாக அவர் உங்கள்கிட்ட கொடுத்து வச்சுருக்கிறார். ஃப்ரீடம்னு சொல்லுவோம், மனித சுதந்திரம். ஆண்டவர் கடவுள் மனுஷனை படைக்கும் போது ரெண்டு விஷயத்தோடு படைச்சிருக்கிறார், ஹியூமன் வில் அண்ட் ஹியூமன் ஃப்ரீடம். மனிதனுடைய அந்த சுதந்திரமான எண்ணமத்தையும் அந்த சுதந்திரத்தையும் கையில் கொடுத்துருக்கிறார். அவனுடைய அந்த எண்ணத்தினால் அதை உணர்ந்து அவன் சுதந்திரமாக அவன் சார்பாக போகணும் இல்லை, நீங்கள் தான் முடிவெடுக்கணும். தாய் தந்தையர்கள் என்ன செய்வாங்க, கொஞ்ச நாளைக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பிள்ளைங்க முடிவெடுப்பாங்க, நான் கோயிலுக்கு போக முடியாது, பிள்ளைங்க ஒன்றும் செய்ய, அப்பா அம்மா ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு வேற்று நாடுகள் எல்லாமே அப்பா அம்மா பிள்ளைகளின் மீது கடுமையான ஒரு அழுத்தத்தை வைக்க முடியாது. அதனால் நீங்களாக ஆண்டவருடைய காரியத்தை அறிந்து கற்றுக்கொண்டு ஓடுனீங்கன்னா ஆண்டவர் உன்னை தூய்மைப்படுத்துவார். ஆண்டவருடைய வழி மிகவும் இடுக்கமானது, அது வழியாக நீ போகிற போது, ஆண்டவரை நம்பி செல்கிற பொழுது உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த விடுதலை மிகப்பெரிய விடுதலை, பாவ மன்னிப்பினுடைய பெரிய அதிசயம். மன்னிப்பின் மகத்துவத்தை இசையா புத்தகம் சொல்லுது பாருங்கள், 38:17, இதோ என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றினீர். நீ மன்னிப்பை தேடி போனீனா மன்னிப்பு உனக்கு கிடைக்கிற போது என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் உனக்கு கசப்பு மிகு அனுபவம், அது வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, உடலில் இருந்தாலும் சரி, உள்ளத்தில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த கசப்பு மிகு அனுபவத்தை அவர் மாற்றி போடுகிறார். மனம் கனிந்து அழிவின் குழியிலிருந்து என் உயிரை காத்தீர். உன்னுடைய உயிரை அவர் தீமையிலிருந்து காத்தருளுகிறார். என் பாவங்கள் அனைத்தையும் உன் முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டார். பார்த்தீங்களா, ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க, என் பாவங்கள் அனைத்தையும் உன் முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் வாங்கி பின்னாடி போட்டுட்டார், திரும்பி பார்க்க மாட்டார். ஆண்டவர் நம்மளையும் சொல்கிறார், உன் பாவங்களை நான் மன்னிக்கிறேன். நம்ம நிறைய நேரம் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா இல்லையா அப்படின்னு கூட தெரியாமல் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதோ இயேசு சாமி உன் பாவங்களை மன்னிக்கிறார். அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால உன் பயங்களிலிருந்து உனக்கு விடுதலை, கலக்கத்திலிருந்து விடுதலை, உன்னுடைய வேதனையிலிருந்து விடுதலை, எதிர்கொண்டு செல்கிற அந்த பாதை எப்படி இருக்குமோ என்கிற அந்த எதிர்பார்ப்பினுடைய அந்த வேதனை, அறிய முடியாத திகில், அறிய முடியாத வேதனைகள், வழிகள், ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற அவர் இரக்கமாக இருக்கிறார். உன் பாதைகளை அவர் செம்மைப்படுத்துவார். என்னுடைய அன்பு பிள்ளைகளே, என்னுடைய அன்பு வாலிப பிள்ளைகளே, சிறு குழந்தைகளுக்கு இதை பற்றி பெருசாக தெரியாது, ஆனால் வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், வயது வந்தோர், வயதானோர் அனைவரும் ஆண்டவருடைய இந்த வழியில் இந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வாங்க. மன்னிப்பின் தேவன் எவ்வளவு ஒரு மகத்துவமானவர், இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அவர் தன்னுடைய இரக்கத்தை உனக்கு காட்டிக்கொண்டே இருக்க போகிறார். அந்த இரக்கத்தை அவர் கொடுக்கிற நாட்களில் நீங்கள் ஓடி வந்து உங்களை முழுமையாய் கையளித்து ஆண்டவருக்குள்ளே வந்து உங்களை காப்பாற்றி கொள்ளுங்க. மீட்பு என்பது இந்த பாவ மன்னிப்போடு இணைந்திருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நீ பாவ மன்னிப்பினுடைய அந்த நிச்சயத்துக்குள்ளே கடந்து போகவில்லை என்று சொன்னால் நீ மீட்பை காணாமல் தவிக்கப் போகிறது உறுதி என்கிற எச்சரிக்கை செய்தி. ஆமோசனுடைய இறைவாக்கினர் ஆமோச்சியா என்கிற மனுஷன்ட்டு ஒரு குருவிடத்தில் எப்படி கடினமான வார்த்தைகளை பேசுகிறார் பாருங்களேன். இந்த இறைவாக்கினர்கள்லாம் என்னத்துக்கு இப்படி பேசுனாங்க, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. இதோ விலைமகளாக போவீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற ஆட்கள்லாம் சொல்லி அவங்க கடும் சொற்களை பயன்படுத்துகிறாங்களே, அப்போ அவங்க என்ன சொல்ல விரும்பினாங்க? எல்லாரும் சொன்ன வந்த ஒரே ஒரு காரியம், பாவத்தை விட்டுட்டு ஆண்டவர் வழியில் வா, நீதியின் வழியில் நில்லு. என் பிள்ளைகளே, சமூகத்தை திரும்பி பாருங்களேன், எத்தனையோ அநீதியான காரியங்கள் நடக்குது. அநீதியான நமக்கு வேலியே பயிரை மேயக்கூடிய காரியங்கள் நீங்கள் பேப்பர்லெல்லாம் பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்க்குறீங்க. நம்மளை காப்பாற்றுறவங்களே கொள்கிறாங்க. காப்பாற்ற வேண்டிய தாய் தன் பிள்ளையை கொண்டு போடுகிறாள். காப்பாற்ற வேண்டிய தகப்பன் தன் பிள்ளைகளை கொண்டு போடுகிறான். காப்பாற்ற வேண்டிய பிள்ளைகள் தாய் தந்தையரை இழிவுபடுத்தி கொள்கிறார்கள். நம்பி போன கணவன் தன் மனைவியை கைவிட்டு விடுகிறான். நம்பி போன அந்த மனைவி சிம்சோனுக்கு நடந்ததை போல காட்டி கொடுக்கிறார்கள். இப்படி நம்பினவர்கள் எல்லாம் கைவிடப்படக்கூடிய ஒரு நிலை. அங்கே என்ன இல்லை அப்படின்னா, நீதியற்ற ஒரு நிலை. ஆண்டவர் இந்த இடத்துல தான் நீதியின் தேவனா நிற்கிறாரு. உன்னையும் என்னையும் அவருக்கு பின்னாடி நிற்க அழைக்கிறார். ஆயிரம் கருத்துகள் நம்மை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது. நீதியின் தேவன் அளிக்கிற இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு நீ ஆண்டவர் பக்கமாய் நிற்க விரும்புகிறியா தாழ்ச்சியோடு, அல்லது கருத்தியலை அள்ளி திணித்து கொண்டிருக்கிற அசிங்கமான மனிதர்களுடைய பின்னால் ஓடிப்போய் உன்னையே நீ தப்பித்து கொள்வதாக நினைத்து கொண்டு தரம் கெட்ட புழுதியில் விழுந்துவிடப் போகிறாயா? ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து விட்டார், செயல்பாட்டுக்குள்ளே நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம், ஜெபிக்கிறோம். ஆமென்.
தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து